உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, நான் ஒரு அவைக்குரிய விதத்தில் சிந்திச்சு பார்க்கும்போது இந்த வாழ்க்கை இந்த உலகம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப டல்லுங்க, ரொம்ப டல்லு, ரொம்ப இருள், ரொம்ப அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம். அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. என்ன என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வாழ்க்கைக்கு? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திருப்தி செய்யாத ஒரு உலகம் அது. என்ன சொல்றேன்னா ஒரு வயசு ஆக ஆக அது ரொம்ப உண்மையாக தெரிய ஆரம்பிக்குது. அர்த்தமே இல்லை, என்ன பிரயோஜனம், கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி பார்க்குறான் மனுஷன், எவ்வளோ உழைச்சி நல்லா உழைச்சி 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 சம்பாரித்து ஒரு வீடை பண்ணுறான், அதை பண்ணுறான், பண்ணி கடைசியில் என்ன ஆகுது, அவன் செத்து போகிறான். செத்து போய் அவன் எவ்வளோ வருஷம் உழைச்சி சம்பாரித்து எல்லாம் வச்சது என்ன ஆகுது, அவ்வளோதான் போயிடுது. அவன் போய் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு ஒருவேளை ஒரு வாரம் அவனை பற்றி நினச்சி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அது அப்படி தானே செய்கிறது செத்தவங்களுக்கெல்லாம். நமக்கும் ஒரு நாள் அப்படித்தான் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அது நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோதானா, நான் எனக்கு என்ன மதிப்பே இல்லையா, எனக்கு ஒரு நாள் நானும் அதே மாதிரி செத்துருவேன், எனக்கும் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு என் கதை, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு, இவ்வளோ நாள் நான் சம்பாரித்ததுக்கு, இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டதுக்கு, கஷ்டப்பட்டதுக்கு, சர்வீஸ் பண்ணதுக்கு என்ன வாழ்க்கை இது, என்ன ஏதாவது அர்த்தம் இருக்குதா, அதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அது ஏன் மூளையை கொடுத்தாரு, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் மூளையை கொடுத்தாரு. ஒரு மூளை இல்லாமல் ஒரு மிருகம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யோசிக்காமல் செத்துடலாம். இருக்கிறத வரைக்கும் இன்னைக்கு இருக்குதா சாப்பிட்டு சந்தோஷமாக இரு, அப்புறம் செத்தவனை பார்த்துக்கலாம். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடு அப்படின்னா அதுக்கு கடவுள் நம்மளுக்கு மூளையை கொடுக்கல. அதை யோசிச்சு பார்க்கணும், லைஃப்னா என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்திலேயே பெரிய ஞானி, மிக பெரிய ஞானி யாரு, பைபிளில் சாலமன். அந்த மனுஷன் அதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிச்சார். ஒன்னு ரெண்டு பிரசங்கின்னு ஒரு புக் இருக்கு, எக்லீசியாஸ்டஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல, அதை ஒன்று யோசிச்சு பாருங்க. அவரு அந்த வாழ்க்கையை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தாரு. என்ன வாழ்க்கை இது, ஒரு சைக்கிள் மாதிரி ஓடுது, ஒரு ஜென்ரேஷன் வருது, ஒரு ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்குது, அர்த்தமே இல்லை. இந்த வாழ்க்கையில மனுஷன் சாவறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்னு அவர் யோசிச்சு பார்த்தார். எது பெஸ்ட், ஒருவேளை ரொம்ப பில்டிங் எல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டினாரு பாருங்க. அவர் இப்போ கட்டுற பில்டிங் எல்லாம் என்ன, அவர் கட்டுற கோயில், அவர் கட்டின பேலஸ், உலகமெல்லாம் வந்து பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு பில்டிங் எவனுமே கட்டலையே, இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு பேலஸ், சிங்காசனம், சாலமன் கட்டின மாதிரி இது வரைக்கும் நம்ம கட்ட வீடெல்லாம் என்ன, அவர் கட்டினதை பார்த்தீங்கன்னா அதிசயமா கட்டி வச்சாராம். அதெல்லாம் கட்டி பார்த்த உடனே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை, அந்த வெறுமை போக மாட்டேங்குது. என்ன இதெல்லாம் இருக்க, நல்லா தான் கட்டிக்கிற, ஒரு நாள் இதெல்லாம் விட்டு நான் போயிட போகிறேன், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதை யோசிச்சு பார்க்குறாரு. இன்னொன்று அவர் என்ன யோசிச்சார்னா, சரி இதுவும் உனக்கு ஒன்றும் திருப்தி கொடுக்கல, சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக சிரித்து கொண்டே நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்போ பாரு காமெடி, 24 hours காமெடி சேனல் தெரியுங்களா உங்களுக்கு, எப்போ பாரு காமெடியை பார்க்க ஆரம்பித்தாராம். சிரிச்சு 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 ஹஹா சிரிச்சு வயிறு வலி வரைக்கிற வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு பார்க்குறாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுமை போவே மாட்டேங்குது, வெளியே தான் சிரிப்பு, உள்ள அழுகுறான் மனுஷன், உள்ள வெறுமை. என்ன அர்த்தம், சிரிக்கிறேன் நல்லா சிரிக்கிறேன், அப்புறம் திருப்பி வாழ்க்கை வேஸ்டாக தான் தெரியுது, ரொம்ப வெறுமை. சரி இன்பத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தன் கண்களுக்கு பிடிச்ச எந்த காரியத்தையும் அவர் விட்டு வைக்கலையா, எந்த காரியத்தையும் விட்டு வைக்கல. தனக்கு என்ன பிடிச்சிச்சோ வயின் குடிச்சிட்டு படுத்திருப்போம், குடிச்சு குடிச்சு வார கணக்கில் படுத்திருந்தாராம். எவ்வளோ வயின் குடிக்க முடியுமோ ஒரு நாளைக்கு குடிச்சு படுத்திருந்தாராம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஏக்கம், அந்த வெறுமை, அந்த அந்த வேதனை போக மாட்டேங்குது. என்ன இருக்குது குடியில், அது எல்லாம் மாயை. கடைசியில் என்ன சொன்னார், வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இன்னும் என்ஜாய் தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நேரம் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா நல்லா இல்லை பிரியாணி, நல்லா குடிக்கிறோம் நல்லா இல்லை குடி, நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் மாயை மாதிரி தெரியுது. இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத மாதிரி தெரியுது, நிரந்தரம் இல்லாத திருப்தி மாதிரி தெரியுது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை, மாயை மாதிரி தெரியுது. அவருக்கு அப்படி தான் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம், குடியை ட்ரை பண்ணுவோம், ட்ரக்ஸை ட்ரை பண்ணுவோம், செக்ஸை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுங்களா, 1000 பொண்டாட்டி தெரியுமா. ஆயிரம் கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒரு மனைவியை இன்னைக்கு பார்த்தாருன்னா அந்த மனைவியை இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பொறுத்து தான் பார்க்க முடியும். அத்தனை மனைவிகள் அவருக்கு. அந்த மாதிரி அனுபவிச்ச மனுஷன் கடைசியில் இதுவும் மாய, இது எனக்கு திருப்தி கொடுக்க மாட்டேந்து, இது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை விரட்ட மாட்டேந்து. இந்த உலகத்தில் மனுஷனை திருப்தி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். என்ன தானி பண்ணி குடிச்சு படுத்துரு, அதை பண்ணிடு, இது பண்ணி என்ன வாழ்க்கை, இது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு அந்த வெறுமை மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய கூக்குரல் இருக்குங்க. அந்த கூக்குரல், அந்த வெறுமையை அவன் விரட்டணும்னு பார்க்குறான். அதுக்காக தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, என்ன எனக்கு மதிப்பையா, யார் என்ன மதிக்கிறாங்க இந்த உலகத்தில், அவனுக்கு மதிப்பே அவனுக்கு தெரிய மாட்டேந்துங்க. அவன் மதிப்பு என்ன, எனக்கு மதிப்பு இருக்குது, ஏன்னா நான் சம்பாதிக்கிறவருக்கும் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் என்னை மதிக்க மாட்டேன்றாங்களே யாருமே. என்னுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எனக்கு என்ன மதிப்பு இருக்குது இந்த உலகத்தில், அதான் மனுஷன் கேட்குறது. அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற வார்த்தை, நான் செத்து போயிடுவேனே அப்புறம் எனக்கு ஃபோட்டோ வச்சுட்டு அவ்வளோதான் நான் என் மதிப்பு, எனக்கு வேற மதிப்பே இல்லையா இந்த உலகத்தில். அவன் வேதனையோடு உள்ளுக்குள்ளே இருந்து கத்துறது அதான் அவனுடைய மதிப்பு. என்ன மனுஷனுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்புக்கு இன்னொரு பேர் தான் அன்புங்க. நம்ம எவ்வளோ ஒருத்தரை அன்பு செய்கிறோமோ அவ்வளோ அவங்க மேலே மதிப்பு வச்சுருக்கோன்னு அர்த்தம். வேல்யூ, அன்புனாவே என்னன்னா எவ்வளோ வேல்யூ ஒருத்தர் கொடுக்குறோன்றது தான் அன்பே இல்லைங்களா. அன்பு தான் வேல்யூ கொடுக்கறது. இந்த உலகத்தில் எல்லாத்த விட பெரிய வேல்யூ நீ தானா, உன்னை தான் அன்பு செய்கிறேன்னா எல்லாத்த விட உன்னை தான் பெரிய மதிப்பு உனக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா, அதான அன்பு. மனுஷன் உள்ளுக்குள்ளே அவன் ஆத்துமால உள்ளுக்குள்ளே ஏங்கிறது எதுக்கு தெரியுங்களா, அவனுடைய மிகப்பெரிய தேவை மனுஷனுக்கு என்ன தெரியுமா, ஒரு அன்பு. அன்பு, அன்பை தேடி அழிகிறான் மனுஷன். அந்த மதிப்பு கொடுக்குற ஒரு அன்பு அவனுக்கு, ஒரு இந்த அன்பெல்லாம் திருப்தி செய்ய மாட்டாங்க. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன கொஞ்சம் அன்பு செய்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நிலைமாறுற அன்பு. என் மனைவி கொஞ்சம் என்ன அன்பு செய்யுது, ஆனால் அது நிலைமாறுற அன்பு, நிரந்தரமான அன்பு இல்லை. ஒரு சூழ்நிலைகளுக்கு பொறுத்த அன்பு, நிரந்தரமான அன்பு இல்லை. அது ஒரு நிரந்தரமான அன்பை தேடி தவிக்கிறான் மனுஷன். உங்களுக்கு அதான் மனுஷனுடைய தாகம், புரியுதுங்களா உங்களுக்கு. நிரந்தரமான ஒரு அன்பு முதலாவது இந்த உலகத்திலேயே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை. ஏன் மனுஷன் சந்தோஷமா இல்லை, மனுஷன் ஏன் சந்தோஷமா இல்லை, என்ன காரணம்? மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல அவனுக்கு சமாதானம் இருக்கணும் இல்லைங்களா. எனக்கு சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, அதனால தான் எனக்கு இல்லை இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்றான். ஒரு சமாதானம் எதனால வர முடியும் தெரியுங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆழ்ந்த சத்தியம். சமாதானம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு மூணு காரியங்கள்னால வருகிறது, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இங்கிலீஷில் லவ், ஃபேத், ஹோப். இதன் மூணுடைய கனிதான் சமாதானம். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் இது இருந்துச்சுன்னா, எந்த மனுஷனுடைய ஆத்மாவில் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இருக்குதோ அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. அந்த சமாதானம் சந்தோஷத்தை கொண்டு வருது வாழ்க்கையில். மனுஷனுக்கு இது இல்லைங்க, இது இல்லை. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவன் உள்ளுக்குள்ளே ஏங்கிறது, உள்ளுக்குள்ளே வாஞ்சிக்கிறது இது இல்லை. முதலாவது அன்பை எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி அன்பை பற்றி தான் பார்க்கலாம். அடுத்த வாரம் மற்ற ரெண்டு காரியத்தை பார்ப்போம். அன்பை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு மனுஷன் ஏங்குறது அன்புக்காக, ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, மாறாத நிலை மாறாத ஒரு அன்புக்காக மனுஷன் ஏங்குறான். அதை தப்பான விதங்களெல்லாம் தேட பார்க்குறான், தப்பான விதங்களில், செக்ஸில், பாவத்தில், மீடியா செக்ஸில், அதெல்லாம் தேட பார்க்குறான். ஏன்னா இன்டிமேட்டு ஒரு அன்பு இல்லை, என்னை மதிக்கிற ஒரு, எனக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு அன்பு இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேன். இந்த உலகத்தில் தேடி 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 அதில் கிடைக்குமா இதில் கிடைக்குமா தேடி தேடி பார்த்து ஏமாற்றத்தை தான் அவன் அடிக்கிறான். அதனால் என்ன பாவது, சோர்ந்து தான் போகிறான். இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்காது. அதனால தான் சாலமன் அதை கண்டுபிடிச்சி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாய. உலகம் பயங்கரமான நிலையில் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன் மனுஷனுக்கு இந்த மூணு காரியம் தேவை, இந்த உலகம் அது ஒருபோதும் கொடுக்க முடியாது. இந்த மூணு காரியத்தை இந்த உலகத்தில் ஒருபோதும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. இந்த அன்பு கொடுக்குது இந்த உலகம், அது நிலைமாறுற அன்பு, ஒரு நிலையில் இருக்காது. இந்த உலகத்தில் நம்பிக்கை, விசுவாசம், எதையாவது நம்ப முடியுமா இந்த உலகத்தில், அசைக்கப்படாத நம்பிக்கை யார் மேலேயாவது வைக்க முடியுமா உங்களால? இந்த உலகத்தை யார் மேலேயும் வைக்க முடியாது, எல்லாமே ஏமாத்திடுவானுங்க, எவனுமே நம்ப முடியாது. நம்ம அது எதையுமே நம்ப முடியாம தவிக்கிறான் மனுஷன். எதிர் நம்ப ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் அவனுக்கு தேவை. ஹோப் என்ன, இந்த உலகத்துல ஏற்ற தாழ்வு இருக்கு, ஏற்ற தாழ்வெல்லாம் மாறுற ஒரு உலகம், அந்நியாயெல்லாம் சரியாகிற ஒரு உலகம், ஒரு கெட்டதெல்லாம் நல்லதா மாத்துற உலகம், இந்த உலகத்துல இருக்கிற வியாதி கஷ்டம் அந்நியாயம் இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கு இந்த சாபங்கள்லாம் மாறி நல்லா இருக்கிற ஒரு உலகம் இருக்கான்னு எதிர்பார்க்கிறான். அந்த ஹோப் இந்த உலகம் கொடுக்க முடியுமா? இந்த உலகம் பார்க்க பார்க்க வயசாக வயசாக மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால ஹோப் இல்லாம, விசுவாசம் இல்லாம, எதையுமே நம்ப முடியாம, நிலவரமான அன்பு இல்லாம மனுஷன் உள்ளுக்குள்ள தவிக்கிறான். உங்க ஆத்மால இருக்கிற மிகப்பெரிய தேவை, ஒருவேளை நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், வேதம் என்ன சொல்லு தெரியுமா, இந்த மிகப்பெரிய தேவை நமக்கு இது மூணு தான். ஒரு வசனம் படிப்போம், 1 Corinthians 13:13. இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, மூணு போட்டிருக்கீங்களா? இது மூணு தான் நிலைத்திருக்க போது, இது மூணு தான் மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை. அது மூணு என்ன? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இங்கிலீஷ்ல ஃபேத், ஹோப் அண்ட் லவ். மூணு தான் ரொம்ப பெரிய காரியம், ஆனா அதுல முக்கியமான காரியம் படிங்க, அது அன்பே பெருசு. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த உலகத்துல நீங்க என்னத்தை தேடுறீங்க தெரியுங்களா? ஒரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பணத்தை தேடுற, அதை தேடுற, ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம், அந்த கூக்குரல் வந்து அந்த பணம் அது இதெல்லாம் சரி செய்யும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கல்யாணம் சரி செய்யும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது சரி செய்யும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே சரி செய்யாது. கடைசியில சாலமன் சொன்ன மாதிரி எல்லாம் மாயேன்னு சொல்லிட்டு தான் சாவீங்க. இந்த உலகத்துல அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதை கிடைக்காம தான் மனுஷன், உலகத்தில் இருக்கிற மனுஷருங்க யோசிச்சு பாருங்க, குடியில போறது இதனால தான். குடியில, குடி ஒரு வேலை கொடுக்குமா? ட்ரக்ஸ்ல, கிரைம், செக்ஸ், இதெல்லாம் மனுஷன் துன்மார்க்கத்தில், அது இதை தேடித்தான். அன்பு கிடைக்காததுனால தான் மனுஷன் இப்படி போறான். இது கிடைக்கல, தன்னுடைய மதிப்பு என்ன, தன்னுடைய வேல்யூ என்ன அவனுக்கு தெரியல. அது தெரியாததுனால தான், அந்த வேல்யூவே இல்லையே எனக்கு, யாருமே அன்பு செய்யலையே, யாருமே நம்ம மதிக்கலையேன்றதுனால தான் மனுஷன் இந்த மாதிரி குடிச்சு அழிச்சுக்க பார்க்குறான், அதை செய்ய பார்க்குறான். இது ஒருவேளை இது வேல்யூ கொடுக்குமா, ஒருவேளை இது எனக்கு அன்பை கொடுக்குமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற தாகத்தை இதனால எது ஒரு அர்த்தமே இல்லை. மனுஷன் வாழ்றது எதுக்காக வாழணும்? எதையும் அன்பு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதையும் நம்புறதுக்கு இல்லை, எந்த எதிர்கால நம்பிக்கையும் இல்லாமல் எங்கேயாவது ஓடிடலாமான்னு பார்க்குறான். எங்கேயாவது ஓடிடலாமா யார், ஆனால் எங்கே ஓடுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்படி ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு மனுஷன் தவிக்கிறான். இதான் மனுஷனுடைய நிலைமை. இன்னைக்கு ஏன் இதை பற்றி இவ்வளோ நான் சொன்னேன்னா, ஒரு முகவரியாக நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பகுதி இயேசுடைய அந்த யோவான் 16:16 இயேசு இன்னும் பேச போகிறது 7 வசனங்க தான். அதோடு நம்ம கேட்டாலும் அவர் பேச மாட்டார். அதோடு என்ன ஆக போகுது, அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டு போயிட போறாங்க. அவர் பேசுற கடைசி 7 வசனங்களை தான் நம்ம இன்னும் பார்க்க போறோம், இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்க போறோம். அந்த 7 வசனங்கள்ல சொல்லப்போனா அவர் இந்த 3 காரியத்தை பத்தி அவர் சொல்றார். இன்னும் கடைசியா அவர் பேச போற காரியம் இல்லையா, ரொம்ப முக்கியமான காரியம். அவர் இவ்வளோ ஆறுதலா 14:16 வரைக்கும் பேசிட்டு வந்தார். அது பேசிட்டு வந்தது என்னத்தை பேசினார் தெரியுங்களா? ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துறார். யூத மதத்தை விட்டுருங்க, இன்னுமே ஒரு புதிய காலம் வரப்போகிறது, அது பரிசுத்தாவின் காலம். அந்த பரிசுத்தாவின் காலத்துல இவங்களை கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டினார் 14 அதிகாரத்துல இருந்து. இன்னுமே ஒரு புதிய காலத்தை பத்தி அவர் பேச போகிறார். அதுக்காகத்தான் நம்ம இங்க பாக்குறோம். புதிய பழைய ஏற்பாடு எல்லாம் போயிட போகுது, இன்னுமே புதிய காலம் வரப்போகிறது. சரி, அந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். அந்த வசனங்கள்ல இந்த மனுஷனுடைய கேள்விக்கு, மனுஷனுடைய தாகத்துக்கு அவர் அதுல பதில் கொடுக்கிறார். மேல் பார்வையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதுல புரியாது, அது இருக்கிற மாதிரியே கூட தெரியாது. ஆக்சுவலா அது திருப்பி 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 படிச்சு பரிசுத்தா இதை விட கேட்டுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே வெடிக்கிற மாதிரி தெரியும். அம்மா எவ்வளவு சத்தியம் இதுல இருக்குன்ற மாதிரி. அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம், ஒரு ஒரு வசனமா நம்ம தியானிப்போம். ஒரு வாட்டி நம்ம 16 அதிகாரம், யோவான் 16:25 படிக்கிறீங்களா? 25வது வசனம்.
இவைகளை நான் உண்மைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்ப அப்பொழுது நான் பூமைகளாய் உங்களுடனே பேசாமல்
ஓமைகளானா அது ஓமைகள்னா நம்ம வர ஓமைகள் மாதிரி இல்ல. அது அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவல் அர்த்தம் வந்து கிரேக்ல ஒரு அர்த்தம் போட்டிருக்கு, பெரோமியா. இந்த வார்த்தைங்கள்லாம் காட்டு பார்த்து பயந்துடாதீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். இன்னும் எபிரேயர்ல அதுக்கு மெஷால். ஏசு பேசின எல்லா வார்த்தைகளும் எப்படி பேசினார்னா மெஷால்ஸாக பேசிக்கிட்டு வந்தார். அவர் எந்த வசனம் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் மெஷாலாக பேசிக்கிட்டு வந்தார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஏசு எந்த வசனம் பேசின இயேசுடைய எல்லா வசனங்களும் மேல் பார்வையில் பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியும், ஆனா அதனோட ஆழமோ அர்த்தமோ சொல் சுருக்கம் பொருள் பெருக்கம்னு அது உங்களுக்கு தெரியுதுங்களா. சொன்னது எதுவுமே மேல் பார்வையா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அது திருப்பி 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 படிச்சு பரிசுத்தாவியோடு படிச்சிங்கன்னா நம்ம மூளைய உடையற மாதிரி சத்தியங்க அதுல இருக்கும். அவர் பேசின வார்த்தைகள்லாம் அப்படித்தான் பேசினார். அதனாலதான் சுவிசேஷத்தை எடுத்து படிச்சிங்கன்னா மேல் பார்வையா படிச்சா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். அவர் பேசின வார்த்தைகளே அப்படித்தான், ஆனா அதுல பயங்கர ஆழம் இருக்கும், பயங்கர சத்தியம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்பர்க்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஐஸ்பர்க்னா கடலுக்கு நடுவுல எல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குமா, ஐஸ் மலை. ஆனா கடலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல்லு மாதிரி மாதிரி தெரியுமா, ஒரு சின்ன கல்லு தான். ஆனா அது கடல் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, பெரிய மலை மாதிரி இருக்கும். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பாறுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சில கப்பல், டைட்டானிக் கப்பலும் ஒரு சின்ன கல்லு தான் உடைச்சிட்டு போயிடலான்னு போய் இடிக்கும் போது கப்பலே உடஞ்சிருச்சு. அதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஐஸ்பர்க் மாதிரி இயேசுடைய வார்த்தைகள் மேல் பார்வையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் அதில் இருக்கிற ஆழம் கீழே பார்த்தீங்கன்னா மலையே இருக்கிற மாதிரி தெரியும். அவர் பேசின எல்லா வசனங்களும் அப்படித்தான் பேசினார். அதை தான் அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ காலம் உங்களோடு ஓமைகளாய் பேசினேன், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, ஓமைகளாய். ஏன் தெரியுமா அப்படி பேசினாரு, ஒன்று வந்து அவிவிசுவாசிக்காத தன்னை நம்பாத மக்களுக்கு அதில் ஒன்றுமே புரியக்கூடாது. ஞானிகளும் மேதாவிகளும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அதில் ஒன்றுமே புரியாது. பார்த்தாங்கன்னா என்ன வசனங்குது இதுலன்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு அப்படி தெரியணும். ஆனால் தன்னை விசுவாசிக்கிற சீஷர்களுக்கு அதனோட சத்தியம் புரியணும். ஆனால் அந்த சீஷர்களுக்கு, அப்போ இருந்த சீஷர்களுக்கு மேல் பார்வையாக ஒரு சில காரியம்தான் புரிஞ்சிச்சு. ஆனால் வரப்போகிற காலம், பரிசுத்தாவியின் காலம் வரப்போகுது இல்லைங்களா, அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த காலம் முழுவதுமா அந்த சத்தியத்தை அவங்க தோண்டி 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 எடுக்கணும் என்பதற்காகத்தான் அவர் அப்படி பேசினாருன்ற அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிங்க. இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுக்கு பேசுகிறேன், காலம் வரும். இவ்வளோ நாள் பேசினதெல்லாம் ஓமைகளாக பேசினேன், ஆனால் இன்னும் வரப்போகிற காலம் இருக்குது, அது பரிசுத்தாவின் காலம் வரும். அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். இவ்வளோ நாளும் சுவிசேஷத்தில் மத்தேயும் மார்க்கு லூக்கு யோவானில் நான் பேசின காரியங்கள் வந்து ஒரு பெரோமியா, ஒரு மஷால்ஸாக பேசி வச்சிருக்கிறேன். மேல் பார்வையாக பார்த்தா ஒன்றும் தெரியாது, அவிவிசுவாசமாக படிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால சும்மா படித்து படித்து வச்சுருவவங்களுக்கு அதனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் பரிசுத்தாவி ஜபத்தோடு உறுதியோடு திருப்பி 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 படிக்கிறவங்களுக்கு அதனோட ஆழம் புரியும். அப்படி தான் பேசி வச்சுருக்கேன் வசனங்களை. ஆனால் வரப்போகிற பரிசுத்தாவின் காலத்தில் அந்திகிறிஸ்து வர வரைக்கும், ரெண்டாவது வருகை வர வரைக்கும் அதனோட சத்தியங்கள் ஆழம் இருக்குது. இன்னும் தோண்டி நம்ம கொஞ்சம் தோண்டி எடுக்கிறோம், இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன் இன்னும் தோண்டி எடுக்கலாம், இன்னும் தோண்டி எடுக்கலாம். அதை அதனோட ஆழத்தை முழுசாக தோண்டி எடுக்கவே முடியாது. அந்த அதுக்கு பேர் தான் ஓமைகளாக நான் பேசினேன். புரியுதுங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு. அதனால தான் நான் ஓமைகளாக அவங்களோட பேசினேன். அந்த அவர் பேசின அந்த டைமில் பேசினதையும் எல்லாரும் தலையை கிழிச்சுக்கிட்டாங்க, தலையை பிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு அவர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தை ஒருவன் புசித்து என்னுடைய ரத்தத்தை ஒருவன் குடிக்காவிட்டால் அவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுனார். இப்போவும் படிக்கிறவங்க என்ன, தலையை தான் பிச்சுக்குவாங்க, அப்போவும் பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது யாருக்கு தான் புரியும், ஒரு விசுவாசிக்கு தான் புரியும். பரிசுத்தாவி உதவி செஞ்சா தான் அது புரியும். இன்னொன்று, இந்த ஆலயத்தை உடைத்து போருங்கள், மூன்று நாளில் நான் கட்டி விடுகிறேன்னாரு. அவங்க இதுவா அப்படின்னு பார்த்தாங்க, அவ்வளோ பெரிய ஆலயம் அதை பார்த்து மூணு நாளில் கட்டுறேன்றாரு. அவர் என்ன சொன்னார்னு அவங்களுக்கு புரியல, தன்னுடைய உடம்பை பற்றி சொன்னார். என்னுடைய பாடியை பத்தி சொன்னேன், நானே ஜீவ அப்பம். விசுவாசிக்காதவங்களுக்கு அது ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் கூட அர்த்தமே தெரியாது. வெறும் போர்டை தான் போட்டுக்க முடியும், அதை பத்தி தெரியாது. மஷால்ஸா இருக்கு அவங்களுக்கெல்லாம், ஓமைகளா இருக்கு, அதனால எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு ஏற்படாது. அப்படித்தான் நான் பேசி வச்சிருக்கேன்றாரு. பாருங்க எவ்வளவு அழகா சத்தியம் அதுல சொல்றாரு. அதனோட ஆழம், அதோட ஆழம் தோண்டி 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 எடுக்கலாம். அவங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டே கோடிக்கணக்கான புக்ஸ் எழுதியிருக்குங்க. ஒரு வசனத்தை விட்டுருங்க, ஒரு வார்த்தை அவர் பேசணும், ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டே கோடி கோடி புக்ஸ் எழுதப்பட்டிருக்கு. தெரியுங்களா அவங்களுக்கு அவ்வளோ ஆழம் அதுல இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஆழமா பேசினவர், அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஆழம் இருக்கு, அவ்வளோ சத்தியங்கள் இருக்கு. மேல் பார்வையா பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனால் அதனோட ஆழத்துல எழுதுனா கோடி கோடி கணக்க. சரித்திரத்தில் பாருங்க எத்தனை புக்ஸ் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு எழுதியிருக்காங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு எழுத்து கூட எழுதாதவர் இயேசு. அவர் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? இது பெண்ணை தொட்டதே இல்லை ஒரு வேளை அவர். ஆனால் அவரை பற்றி தான் முக்காவாசி புக்ஸ் இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைகளை பற்றி, அவரை பற்றி தான். சரி, அந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் இப்போ புரியலாம். வரப்போகிற காலத்தை பற்றி அவர் பேசுகிறார். நான் பேசுனது இவ்வளோ வரைக்கும் இப்படி தான் பேசியிருக்கேன், ஆனால் வரப்போகிற காலத்தில் இன்னொரு அடுத்த வசனத்தை படிப்போம். 26. அந்த நாளில், அந்த நாளில் எதை பத்தி அவர் சொல்றாரு? வரப்போற பரிசுத்தாவின் காலத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஃபியூச்சர் டே, வரப்போற பரிசுத்த நாள்னும் போது அந்த காலகட்டத்தை குறிக்கிறார். அந்த காலகட்டத்தை ரொம்ப விசேஷமா சொல்றாரு. நீங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன அநேக டைம்ல யோசிக்கிறோன்னா, இயேசு டைம்ல நம்ம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அப்போஸ்தலங்க டைம்ல நம்ம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தரு தெரியுமா? அந்த டைம் எல்லாம் அவ்வளவு யூஸ் இல்லை, நீ வாழ்ற இந்த டைம் தான் ரொம்ப விசேஷமான டைம். உங்க கேட்கிற உங்க காதுகளும் பார்க்கிற உங்க கண்களும் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா ராஜாக்களும் ஞானிகளும் கேட்கணும் பார்க்கணும்னு விரும்பினது கேட்காம செத்து போயிட்டாங்க. ஆனா நம்மளால கேட்க முடிஞ்சிருக்கு. அந்த காலம், அந்த காலம் எந்த காலம்? நம்ம வாழ்ற காலத்தை பத்தி தான் அங்க பேசுறாரு அவரு. எவ்வளோ விசேஷமான காலத்தில் நம்ம வாழ்கிறோம் தெரியுங்களா? எனக்கு இதை படித்தும் போது இந்த வசனம் ரொம்ப உற்சாகம் கொடுத்துச்சு. நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப ஸ்லைட், பரிசுத்தாவின் காலங்க இது. இயேசு தெளிவாக நமக்கு எல்லா சத்தியத்தை புரிஞ்சு வைக்கக்கூடிய காலம். சாலமன் எல்லாம் மாயே மாயேன்னு செத்து போயிட்டாரு. மனுஷனுடைய தேவை என்னான்னு கூட தெரியாமல் செத்து போயிட்டாரு. ஆனால் நமக்கு அது அன்பு தான் தேடுறான் மனுஷன், நம்பிக்கையை தான் தேடுறான், விசுவாசத்தை தேடுறான். நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சாலமனுக்கு கூட தெரியாத காரியம் அது. உங்களுக்கு தெரியுமா ஏன்? பரிசுத்தாவின் காலம், பரிசுத்தாவி எல்லாத்தையும் தெளிவா நம்மளுக்கு பேசுறாரு. பழையற்பாடு காலங்கள் அப்படி பேசல, உங்களுக்கு தெரியுமா? சடங்குகள் மூலமா, அடையாளங்கள் மூலமா, சடங்காச்சாரியங்கள் மூலமா, அடையாளங்கள் மூலமா, ஓமைகள் மூலமா தான் அந்த காலத்துல. சீசர்களுக்கே சரியா பேசல இல்லையா? சீசர்களுக்கே சரியா புரியல இல்லையா? பரிசுத்தாவின் காலத்துல பிறந்திருக்கிற நம்ம மெய்யாகவே பாக்கியவாங்க. இதுல நமக்கு என்ன தெரியும்? நம்ம அப்ரிசியேட் பண்றது இல்லை அந்த டைம்ல. நம்ம வாழ்ற காலத்தை நம்ம கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ணல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லா மனுஷங்களும் இப்படித்தான் செத்துடுறது. அவங்க வாழ்ற காலத்தின் முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமையே செத்து போயிடுது. அதுக்கப்புறம் யோசிக்கிறதா, என்ன மாதிரி காலத்துல நான் வாழ்ந்திருக்கேன். நம்ம அப்படி ஆகக்கூடாதுங்க. நம்ம வாழ்ற காலம் ரொம்ப விசேஷமான காரியம், பரிசுத்தாவின் காலம். பரிசுத்தாவி தெளிவா நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும், பெரிய பெரிய சத்தியங்களை நம்ம கத்துக்க முடியும். அப்பேற்பட்ட விசேஷமான காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில இடங்களில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது அந்த டைமில் ஒன்றும் அப்ரிசியேஷன் இல்லை. அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் யோசிச்சு பார்த்தா, ஐயோ என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு. நம்ம அந்த மாதிரி முட்டாள்கள் ஆயிடக்கூடாது. நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப விசேஷமான காலம். பரிசுத்தாவி நமக்கு, அவர் கூட நடந்து அவருடைய வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிச்சோம்னா, எவ்வளோ பெரிய ஞானிகள் ராஜாக்கள் தெரியாத சத்தியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. பட்டது எவ்வளோ முட்டாள்களாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ தங்கத்தை ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு பிச்சைக்காரனா ஒரு மனுஷன் வாழ்ந்தானா? அப்படித்தான் நம்ம வாழ்றோம். எவ்வளோ விசேஷமான காரணம் தெரியுமா? இயேசுவோடு பக்கத்தில் நின்று அந்த சீசங்க வாழ்ந்த காலத்தை விட நம்ம வாழ்ற காலம் ரொம்ப முக்கியங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? அதை நம்ம தெரிஞ்சுக்க அப்ரிஷியேட் பண்ண பார்க்கணும். எனக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம காலத்தை போய் நான் வேஸ்ட் பண்ணுவேன்னா, நம்ம காலத்தை போய் அப்போ பாரு டிவியை பார்த்து உட்காந்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இருக்கக்கூடாது. நம்ம காலத்தில் ரொம்ப ஸ்பெஷல் டைம் இது. இந்த டைமை தான் உங்கள் காலத்தை வீணடிக்காதீங்கன்னு பவுல் சொல்கிறாரு. காலத்தை மிகுதிப்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் டைம் கடவுள் கொடுத்திருக்காரு. அது எந்த டைம்ல கொடுத்திருக்காரு? பழையற்பாடுல பிறக்கல, ஆதியாகமத்துல பிறக்கல, பரிசுத்தாவின் காலத்துல பிறந்திருக்கீங்க. பரிசுத்தாவி உள்ளுக்குள்ள இருக்காரு. வேதவசன சத்தியம் வெளியே இருக்கு. அதை படிச்சு சத்தியத்துல எவ்வளவு ஜெகஜோதியா வளரலாம் தெரியுமா நீங்க? அப்படி அந்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையன்னு அந்த வசனத்துல எனக்கு சொல்ற மாதிரி தெரியுது ஏசு. நம்ம காலம் அந்த காலம் வரப்போகிறதுன்னு சொன்னாரே, வந்தாயிற்று. அந்த காலத்துல நம்ம எல்லோரும் வாழுகிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பார்க்கணும் பரிசுத்தாவின் காலம். அதுல வந்து நமக்கு என்ன ரொம்ப விசேஷமா இருக்கணும், வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு திரியேகத்தை பத்தி நம்ம படிச்சோம், தெரியுமா? சாலமனுக்கெல்லாம் அதை பத்தி ஒரு க்ளூ தெரியாது. அப்போஸ்தலருக்கே சரியா அந்த டைம்ல, இயேசு வாழ்ந்த டைம்ல சரியா தெரியாது. நமக்கெல்லாம் தெரியறதுக்கு காரணம் பாக்கியம் வந்து அதில் அப்ரிஷியேட் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ரொம்ப விசேஷமான காலத்தில் இருக்கும். சரி, அடுத்தபடியாக அந்த காலம் 26வது வசனத்தை படிக்கிறேன். அந்த நாளிலே, இவ்வளோ விசேஷமாக சொல்கிறார் பாருங்களேன், அவர் இருக்கிற நாளை பெருசாக சொல்லலை. அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அந்த நாளில் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப விசேஷமான காலம். அந்த காலத்தில் பரிசுத்தாவிக்குள்ளே நீங்கள் வளரணும், வேத வசனத்தில் நீங்கள் வளரணும். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த நாளில் நீங்கள் ரெகுலராக ஒரு காரியத்தை செய்யணும்ப்பா. ரெகுலராக நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்றதுன்னா என்ன? கேட்டுக்கணும், கேட்டுக்கணும். உனக்கு தெரியுமா உலகத்திலேயே ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? கேட்கறதுங்க. ஒரு கடைக்காரன் கூட கேளுப்பா, கேட்கறது ஒன்றும் காசு இல்லை, கேட்டு. கேட்கறதுனால என்ன இருக்கு? ரொம்ப ஈஸி கேட்கறது தெரியுமா? ஏன் சும்மா கேளுப்பான்றாரு? ஏன் நம்ம கேட்காம இருக்கிறோம் எனக்கு புரியல. கேட்கறது தான் ரொம்ப ஈஸிங்க இந்த உலகத்தில். கேளு, கேட்கறதுனால ஏதாவது குறைஞ்சா போயிடுவேன். நீ கேட்கணும். நீங்கள் ரெகுலராக அந்த காலத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? பரிசுத்தாவின் காலத்தில் ரொம்ப விசேஷமாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறணும்னா கேட்கணும். நீங்கள் நீங்கள் கேட்காமையே இருக்கிறீங்க. கேளுங்கள், கேளுங்கள். அந்த அந்த நீங்கள் என்னத்தை கேட்குறீங்களோ அதுக்கு தகுதியாக இருக்கணும் நான் சொல்கிறேன். அவர் வாங்குங்க, சம்பாதிச்சு வாங்குங்க, கஷ்டப்பட்டு அதை பண்ணுங்க, கேளுங்க. அந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கேளுங்க, கேளுங்க. பரலோகமே கேட்கறதுனால கிடைக்குதுன்னா ஏன் நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க? பரலோகமே கேட்கறதுனால கொடுக்குறாராம், ஏன் கேட்காம இருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய முட்டாள், யோசிச்சு பாருங்களேன். பிசாசு செய்கிற ஏமாற்றம் அதாங்க. எது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்குமோ, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதை தான் நமக்கு செய்ய விடுறதில்ல. கேளுங்க, கேட்கறதுனால என்ன கிடைக்க போகுது? கேளுங்களேன். காலையில் கேளுங்க, மத்தியானம் கேளுங்க, நைட்டு கேளுங்க. என்ன பிரச்சனை? குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா? கேளுங்க. நைட்டில் பிரச்சனை இப்போ மத்தியானத்தில் கேட்கணும், காலையில் பலத்துக்காக கேட்கணும், மத்தியானத்தில் கிருபைக்காக கேட்கணும், சாயந்தரம் தூங்கும்போது ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுன்னு கேட்கணும். அந்த கேட்குற பழக்கமே இல்லை பாருங்களேன் நமக்கு. கேட்குற பழக்கம் அதிகமாக ஆகணும், கண்டிப்பாக கேட்கணும். அந்த காலத்தில் பொழைக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? கேட்கறதுனால தான் பொழைக்க முடியும். ஒரு விசுவாசி எப்படி தான் பொழைக்க முடியும்? கேட்கணும். ரொம்ப ஈஸி கேட்கறது. ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஒரு ஒரு பழமொழி சொல்றது உண்டு, பரமனோடு பேச்சு அது நின்னா அதுதான் மூச்சு, அது விட்டா போச்சு. பரமனோடு பேச்சு பேசணும், அதுதான் நம்முடைய மூச்சு. உயிருக்குதா ஆத்மா, உயிர் இருக்குதான்னு பார்க்கறதே ஜபம் இருக்குதான்னு பார்க்கறது தான். அவன் ஜபிக்கிறது, அவன் ஜபிக்கிறது ரொம்ப நாள் ஜபிச்சதே இல்லையோ, அவங்க எல்லாருமே சொல்றாங்க ஒரு ரட்சிக்கவே படலன்னு. ரொம்ப கிளியர் அடையாளம், ரட்சிக்கவே படலன்னு. கேளுங்க, அதான் மூச்சு உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமே அதான். கேளுங்க, ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், ஃப்ரீயா கேட்கலாம். ஒரு குழந்தை கேட்கிற மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்க சொல்றாரு அவரு? 26 இல்ல, 26 ஆரம்பத்திலேயே, அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே. ஒரு காரணம் சொல்லட்டுங்களா, நம்ம ஏன் கேட்கறது இல்லைன்னு, நம்ம ஏன் ஜபிக்கிறது இல்லைன்னு தெரியுங்களா? நம்ம போய் கேட்க போறது நம்மளுடைய நாமத்தினால கேட்க போறோம். நான் அதுக்கு தகுதி இல்லையே, நான் ரொம்ப தப்பு செய்யறேனே, நான் ஒழுங்கா இல்லையே, ஆண்டவரே நீ என் ஜபத்தை எப்படி கேட்ப அப்படின்னு போய் ஜபிக்காதீங்க. ஏன் நாமத்தை வச்சுக்கிட்டு போய் கேளுங்க. இயேசுக்காக கேட்கிறேன் சாமி, நான் மோசம்தான், நான் பாவி தான், இயேசுக்காக கேட்கிறேன் சாமி, என் பேர்ல போங்க. நம்ம ஜபிக்காதுக்கு அதாங்க காரணம். நம்ம எவ்வளவு மோசமா இருக்கலாம், நம்ம சரியா இல்லாம இருக்கலாம், நம்ம போய் கேட்க வேண்டியது யார் பேர்ல கேட்கணும்ன்றாரு? இயேசு பேர்ல போய் கேளுங்க, ஆண்டவரே நான் மோசம் தான், இந்த உம்முடைய பேர்ல நான் கேட்க வந்திருக்கிறேன், என்னுடைய நாமத்துல, என் தகுதி இல்லைதான், உன் தகுதி எவ்வளவு இருக்குதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, என் பேர்ல நீ போய் கேளு. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, போய் என் பேர்ல அந்த கடையில அக்கௌண்ட்ல போய் வாங்கிட்டு வாப்போ, என்ன வேணுமோ என் பேர்ல போய் வாங்கிக்கன்றார். இல்லை, என் ஜாப்ல ஒன்னும் இல்லையே, நான் என்ன பார்த்தா அவன் கொடுப்பானா, என்ன பார்த்தா விரட்டிடுவானா அப்படியா சொல்லுவோம்? இல்லை, அவர் பேர்ல போய் என்னன்னா கேட்டோம், அவர் பேருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மதிப்போடு கொடுக்க மாட்டான். இயேசு பேருக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை போய் நம்ம கொடுத்துருக்காருன்னா அந்த பேர்ல போய் ஏதாவது சின்ன ஜப பெரிய ஜபமா இருக்க முடியுமா? ஐயோ, இயேசு பேருக்கெல்லாம் இவ்வளவு அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லுவாரா பிதா? என் பேர்ல போய் கேளுங்களேன், கேளுங்க, உங்க நாமத்துல போய் கேட்காதீங்க, உங்க தகுதி வச்சுட்டு போய் கேட்காதீங்க. புரியுதுங்களா? கேட்கணும். பரிசுத்தாவி வர நம்ம வாழ்ற காலத்துல நம்ம தோல்வி அடையிறது, ஒழுங்கா இல்லாத, சந்தோஷமா இல்லாது கேட்காததுனால ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்துல கேளுங்க, அதை உங்க பேர்ல கேட்காதீங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் என் பேரை போய் சொல்லிக்கிட்டு கேளுங்க. ஒரு ராஜா போய் தன்னுடைய மோந்திரத்தை கழட்டி, இதை வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, என் மோந்திரத்தை காமிச்சா எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தாருன்னா, அந்த மோந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிச்சைக்காரனா வாழ்ந்தானா அவனோட பைத்தியக்காரங்க இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்க. ராஜாதி ராஜன் தன்னுடைய நாமத்தையே நம்ம கொடுத்து என் பேர்ல எதை கேட்டாலும் கொடுப்பாரு. என் பேர்ல கேளு, நீ போய் ஆண்டவரே நான் அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட அது கேட்க முடியாதுன்னு கேட்காது. எனக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியில் நீ போய் கேளு. என் பிதா கேட்டு ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன். நம்ம கேட்ப ஆரம்பிப்போம். நம்ம ஜெபிக்கிற மக்களாக மாறணும். போன வாரமும் பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் முழு சந்தோஷம் எதில் கிடைக்கும்? ஜெபத்தில் கிடைக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் கேட்கும்படிக்கு நமக்கு சொல்கிறார். ரெண்டு காரியம் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க, பரிசுத்தாவின் காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், வெற்றிகரமான வாழ்க்கை எதனால் ஏற்படும் தெரியுமா? வேத வசனம். ஏன்னா எந்த காலத்திலயும் படிக்காத சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க போகுது. எவ்வளோ சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ சிறப்பாக நம்ம வாழ்க்கை இருக்கும், அவ்வளோ அருமையாக நம்ம வாழ்க்கை இருக்கும். சத்திய வேத வசனம், அடுத்தது ஜெபம். சிம்பிள், எங்கே சுற்றி பார்த்தாலும் அங்கே தான் வருது. அது ரெண்டு தான் சிம்பிளான காரியம், ரெண்டு செய்யணும். நம்ம பரிசுத்தாவின் காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருப்போம். ரெண்டு தான் அந்த வசனத்தில் பார்க்குறோம். சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். படிங்க அந்த வசனம் 26. இதுல அந்த ஜபத்தை பத்தி ஒருத்தர், யாவும் கொஞ்ச நிமிஷம் தெய்வ நேசம் நித்தியம்னு எழுதினார் கர்ஹார்ட்னு அவர் பேர். அவர் ஜபத்தை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை, ஜபத்தினுடைய ஆதாயத்தை வந்து நம்ம வார்த்தையினால சொல்லி விளக்கவே முடியாது. அது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஜெபம் வந்து ஒரு ஆத்மாவுக்கு சமாதானத்தையும் சந்தோஷம் கொண்டு வருகிறது. ஜெபம் ஒரு ஒரு கோல்டன் செயின், தங்க சங்கிலி மாதிரி. ஒரு ஜெபம் ஒருத்தன் செய்கிறான்னா கடவுளுடைய கழுத்துக்கே தங்க சங்கிலி போட்டு அவன் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. கடவுள் வந்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விடவே மாட்டார் ஜெபம் செய்கிறவனுக்கு. ஜெபம் தான் மோசஸுடைய அந்த ராட். அந்த ராடை வச்சுக்கிட்டு மோசஸ் என்ன பண்ணார்? கடலையே பிரிச்சார். எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் செஞ்சது அந்த ராடு தான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு ராடை நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் என்ன? ஜபம். ஜபம் தான் சாம்சனுடைய அந்த எலும்பு அப்படின்னார், அந்த கழுதை எலும்பு. அதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அவர் சாவடிச்சாரு. அந்த மாதிரி நம்ம சத்ருக்களை எல்லாம் ஜபம் அழிக்க முடியும். ஜபம் தான் தாவீதுடைய அந்த ஹார்ப். அந்த ஹார்ப் தாவீது வாசிச்சாருன்னா அவருடைய சித்தார் என்ன ஆகும்? அசுத்தாவிகளாம் ஓடிடுமா. தாவீது வாசிச்சார்னா பவுலுக்கு சவுலுக்கு பிடிச்ச அசுத்தாவிலாம் அந்த ஆர்ப்பு கேட்டால் ஓடிடும். அந்த மாதிரி தான் ஜபம். அசுத்தாவிகளெல்லாம் விரட்டுறது ஜபந்தான். அப்படின்னும் போது ஜபந்தான் பரலோகத்தின் பொக்கிஷங்களையெல்லாம் துறக்கிற ஒரு சாவி அப்படின்னு கர்ஹார்ட் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த ஜபத்தை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல நம்ம பார்க்குறோம். பரிசுத்தாவின் காலத்தில் நீங்கள் என்னுடைய நாமத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அவர் விசேஷமாக ஒன்று சொல்கிறார். அது எந்த அளவுக்கு சொல்கிறார் பாருங்களேன். நான் 26 பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதல்ல. நான் கேட்கத்தான் போறேன், அதனால நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இயேசு எனக்காக ஜபம் செய்யறாரு, நான் ஜபமே செய்ய வேண்டியது இல்லைன்னு ஒருவேளை தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை கூட அதை நினைச்சுக்காதீங்க. நான் உங்களுக்காக செய்யத்தான் போறேன், செய்ய போறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் செய்கிறது செய்யணும். நீங்கள் செய்ய முடியாததை, செய்ய தெரியாததை, சில காரியங்கள் என்ன ஜபிக்கிறதுன்னு தெரியாது, அந்த காரியங்களை இயேசு பார்த்துக்குவார். புரியுதுங்களா? நம்முடைய தேவைகளை உணர்ந்து நம்ம ஜபம் செஞ்சே செய்யணும். ஜபம் செய்யாததை விட நம்ம இழக்கிற பெரிய காரியம் ரொம்ப பெரிய தப்பு செய்கிறோம். ஜபம் செய்யாதது அந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த நாளிலே வேண்டிக் கொள்ளாமல் ஒருத்தன் வாழ்கிறான்னா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அந்த நாளில் வேண்டிக் கொள்ளாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா பெரிய தப்பு அது. அந்த நாளில் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும்ன்றார். அதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் காலத்தில் வேண்டிக் கொள்ளாமல் ஒருத்தனும் சரியாக இருக்க முடியாது. வேண்டிக் கொள்றது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். இதோடு இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கலாம். அதோடு முடியுதுங்களா? இந்த வசனம் இங்கிலீஷ்ல நல்லா வருது. என்ன சொல்றாருன்னா, பழைய காலம்லாம் போயிருச்சு. பழைய காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பழைய காலத்துல யூதரங்க காலத்துல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. யூதரங்க காலம்னா கோயில் இப்படித்தான் இருக்கும். சாலமன் கட்டின கோயில், ஏரோது கட்டின கோயில், இதுக்கு பேர் வந்து அவுட்டர் கோர்ட், இதுக்கு பேரு ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இது மூணு விதமா இருக்கும் கோயில். கடவுள்கிட்ட போகணும்னா எந்த விசுவாசியும் வெளியே இங்க போய் நிக்கணும். இந்த வெறும் ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். இங்க வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் யாருமே போக முடியாது. கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒருத்தருமே போக முடியாது. வெறும் இந்த பிரீஸ்ட் ஒண்டி தான். வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் ரத்தத்தை எடுத்துட்டு போனோம், ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு வெளியே வந்துடணும். அது கடவுளுடைய மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மாதிரி தான் பழைய காலத்துல இருந்துச்சு. ஆனா அந்த நாளிலே புதிய நாள் ஒன்று ஓபன் பண்ண போற அந்த நாளிலே நீங்க என்ன செய்யலாம்னா, நேரா பிதா கிட்ட போயிடலாம். உங்களுக்கு மேரி உங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டியதில்லை, மரியம்மா ஜபம் பண்ண வேண்டியதில்லை, அந்தோனியார் ஜபம் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஏஞ்சலும் ஜபம் பண்ண வேண்டியதில்லை. ஏன் சொல்ல போனா நான் கூட உங்களுக்கு தேவையில்லை. என் பேரை வச்சுக்கிட்டு நேரா பிதா கிட்டேயே நீங்க போயிடலான்ற. அது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? ஒரு யூதனுக்கு கேள்விப்படும் போது கடவுளுடைய பிரசன்னத்துக்கு நான் நினைச்ச நேரத்துக்கு இம்மீடியட்டாக உடனே போகலான்னு நான் இயேசு பேரை வச்சுக்கிட்டுன்றது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அந்த வசனத்தில் சொல்கிறேன். எந்த நேரத்துலையும் இயேசு பேரை, என் பேரை வச்சுக்கிட்டு நீ போயிடலாம். உங்களுக்கு யாருமே தேவையில்லை. ரோமன் கத்தோலிக் சொல்கிற மாதிரி மரியம்மாகிட்ட ஜபம் பண்ணணும், அவங்ககிட்ட ஜபம் பண்ணணும், அவங்க ஜபம் பண்ணாதான் நம்ம ஜபம் கேட்கணுன்றது அந்த வசனத்தை போடல. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள் நேசிக்கிறதுனால நேராக பிதா கிட்ட போகலாம். பிதா என்னுடைய நாமத்தில் நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு அப்படின்றாரு. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஆசீர்வாதங்க. ஸ்ட்ரேட் இமீடியட் இன்ஸ்டன்ட் என்ட்ரன்ஸ் கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள நம்ம எல்லோரும் நுழைய முடியும். நான் பாவியாச்சே, நான் தகுதி இல்லையே, அதெல்லாம் நீ பார்க்க வேண்டியது. இயேசு பேரை வச்சுக்கிட்டு நேராக நீ போகலாம். நேராக இயேசு பிரசன்னத்து, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள போகலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய தரிசனம் தெரியுமா? அது பெரிய ஆசீர்வாதத்தை அவர் அந்த வசனத்தில் சொல்கிறார். கடவுள் உங்கள் ஜபத்தை கேட்பாரு அப்படின்றார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுள் போய் என் ஜபத்தை கேட்பாரா? என் ஜபத்துக்கு போய் பதில் கொடுப்பாரு? ஏன் அவர் கொடுக்கணும்? நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்காதனால தான் ஜபம் நம்ம சரியாக பண்ணுறதில்லை. இயேசு நாமத்தில் போய் நீங்கள் கடவுள்கிட்ட நேராக போய் ஜபத்தை போய் கேட்டிங்கன்னா, உங்கள் தகுதினால இல்லை, இயேசு நாமத்தில் கேட்டிங்கன்னா கடவுள் உங்கள் ஜபத்தை பதில் கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. ஏன் கொடுப்பாரு தெரியுங்களா? ஏன் கொடுப்பாரு? அதில் என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் 27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை, பிதா உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை நேசிக்கிறார். இவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு காரியம். அதை நான் அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். கடைசியில் அதை புரிய வச்சு முடிச்சிருவோம். கொஞ்சம் கூட தகுதி இல்லாத, கொஞ்சம் கூட மண்ணுக்கு மண்ணான நம்ம, எவ்வளோ சிறிதான நம்ம போய் கடவுள் போய் நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளுக்கு பதில் கொடுப்பாரு. பிதா தாமே கேட்டு பதில் கொடுப்பாருன்னா அவர் என்னத்துக்கு கொடுக்குறாருன்னா, கடவுள் நம்மளை நேசிக்கிறார். God loves us. கடவுள் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நேசம்தான் அவருக்கு எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கும்படி அவரை தூண்டுகிறது. யோசிச்சு பாருங்களேன், இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்குன கடவுள், எல்லாத்தையும் உண்டாக்குனார் அவர் தான். அவர் போய் சாதாரண நம்ம எவ்வளோ பூச்சை விட கம்மியான நம்மளை போய் அவர் பார்க்குறதே பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியுங்களா, நமக்கு தெரியும் கடவுள் எவ்வளோ பெரியவர்னு. சில பேர் படிச்சிருக்கோம், வாரக்கணக்கில் படிச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய கடவுள் போய் நம்மளை பார்க்குறதே பெரிய விஷயம். நம்மளை பார்த்து அவர் இறக்கப்பட்டாருன்றது பெரிய காரியம். நம்மளை பார்த்து இறங்கினாரு அதுவே பெரிய காரியம். இறங்கிறது இல்லையா, நம்மளை அவர் நேசிக்கிறாருங்களா, அவர் அன்பு செய்கிறார். அந்த அன்புக்கு என்ன தெரியுமா அர்த்தம், இங்கே போட்டிருக்க வார்த்தைக்கு, அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த அன்புக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா, நம்மளை அவர் நேசிக்கிறார். கடவுள் போய் என்ன நேசிக்கிறாரா, ஆமாம் கடவுள் தான் நம்மளை நேசிக்கிறார்னு போட்டிருக்கு. பைபிளில் எல்லா இடங்கள்லையும் அன்புக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அகாப்பேன். அந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணப்படலை. அகாப்பேன்னா ஒரு தெய்வீக அன்பு. உலக தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார், அந்த வார்த்தை இங்கே வரல. என்ன வார்த்தை வந்திருக்கு தெரியுங்களா, ரொம்ப அதிசயமான வார்த்தை, ஃபில்லட்டோ. ஃபில்லட்டோன்ற ஒரு வார்த்தை, கிரேக்கில் ஃபில்லட்டோன்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். உங்களை ரொம்ப இஷ்டம், உங்களை ரொம்ப இஷ்டம். இது வந்து தேவன் இவ்வளவாய் உலகத்தை எல்லோரும் அன்பு கூறினாருன்னு சொல்றது ஒரு வார்த்தை, வித்தியாசமான வார்த்தை. அதில் என்ன இருக்குது, எல்லாரையும் நேசிச்சாரு என்னையும் நேசிச்சாருன்னு. அப்படி உங்களை நேசிக்கலையா, உங்களை பிரத்யேகமாக தனியாக உங்களை ரொம்ப இஷ்டமாக, அதுதான் அவர் சொல்றார். பிதா உங்களை தனியா பிரத்யேகமான விதத்துல ரொம்ப உங்களை நேசிக்கிறாரு. எப்படி கூட நேசிக்கிறாருனா, இது வந்து என்ன போய் கடவுள் நேசிக்கிறாரு, ஆமா எல்லா ஜனங்களும் நேசிக்கிற மாதிரி இல்ல, உன்னை போய் பிரத்யேகமா நேசிக்கிறாரு. ஊ மேல பைத்தியமா இருக்கிறாருன்னு சொல்றது உங்களுக்கு தெரியுமா, ஊ மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு அவருக்கு. உன்னை ரொம்ப ஆசைப்படுறார், உனக்காக ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறார், நீ வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு, உன்னை ரொம்ப அவர் நேசிக்கிறாரு. ஒரு இந்த உலகத்துல எந்த காதலனும் தன் காதலி மேல வைக்காத ஒரு நேசம் அவருக்கு மேல இருக்கு. உன்னை நினைச்சு அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு பரலோகத்துல, உன் பேர்ல பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு, உன் மேல பைத்தியமா இருக்கிறாரு, உனக்காக ஏங்குறாரு, உன்னை சுத்தி 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 வந்து உன்னை அன்பு செய்யணும்னு பாக்குறாருன்றது தான் அந்த ஃபில்லட்டோன்றதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா, இட்ஸ் எ ஸ்பெஷல், தனிப்பட்ட விதத்துல என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை ரொம்ப கடவுளுக்கு பிடிக்கும். என்னை பார்த்தாவே அவருக்கு ரொம்ப விருப்பம், ஒரு தகப்பன் எப்படி தொடர்ந்து நேசிக்கிற மாதிரி ஒரு நேசம். அது மாறாத என் சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், என் நிலைமை என்னவா இருக்கட்டும், ஆனால் கடவுள் என்னை நேசிக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது ஒரு ஆழமான நிலை மாறாத ஒரு அன்பை பற்றி தான் தேவன் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார், பிதா உங்களை சிநேகிக்கிறார். சிநேகிக்கிறார்ன்றதுக்கு வார்த்தை நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், உங்களை ரொம்ப விசேஷமாக நேசிக்கிறார் கடவுள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு இயேசு அந்த வசனத்தை சொல்கிறார். இவ்வளோ நாள் அவர் ஜபத்தெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன, உங்களை அவர் அந்த மாதிரி ஸ்பெஷலாக நேசிக்கிறதுனால தான். இதை நம்ம பார்க்குற நம்ம நான் இவ்வளோ நேரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் அன்பே இல்லை. அன்பில்லாத வாழ்கிற ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இதான் மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. இந்த அன்பு தான் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. உங்களுக்கு தெரியுங்களா, ஏன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் போய் வானாதி வானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கடவுள் போய் பாவ உலகத்தில் கஷ்டப்படுற என்னை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னை பார்த்துக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு, என் மேலே ஒரு அக்கறையும் ஒரு அன்பும் இல்லாமல் இருந்தார்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு. தெரியுங்களா, பைத்தியகாரத்தான நம்ம வாழ்க்கை வாழ்கிறது, நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதே, நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது எதனால தெரியுமா, அந்த பரலோகத்தில் உட்காந்துருக்கிற தேவன் போய் என்னை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப என் மேலே இஷ்டம் வச்சுருக்கார், என் மேலே ரொம்ப பிரியப்படுறாருன்றது தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கொடுக்கறதுங்க. என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்கறது அதான். நம்ம வாழ்க்கை எல்லாரும் வாழ்கிற இந்த உலகத்தில் பார்க்குற நேசம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு இல்லை, என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் ஒரு மதிப்பு எதனால் வருது தெரியுமா, அந்த தேவாதி தேவன் போய் என்னை நேசிக்கிறாருன்றதுனால தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம். இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கல. நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தேன், மனுஷன் எதுக்காக ஏங்குறான், ஒரு மதிப்பு, எனக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு வாழ்றான், என் வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு தான் அவன் தவிக்கிறது, என்னை யார் அன்பு செய்யறாங்கன்னு தான் தவிக்கிறது. அவன் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, அந்த வனாதி வானன் தேவன் போய் அந்த மனுஷனை நேசிக்கிறான்றத தெரிஞ்சுக்கணும். அவர் அவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கா, சாதாரணப்பட்ட நேசமே இல்லை அவர். வானா உலகத்தை எவ்வளவு அழகா உண்டாக்கியிருக்கார், ஏஞ்சல்ஸ் எல்லாம் உண்டாக்கியிருக்கிறார், கடலை உண்டாக்குனார், வானத்தை உண்டாக்குனார். உங்களுக்கு தெரியுமா, திரியேகத்திலேயே அடுத்தபடியா ரொம்ப அவர் நேசம் வச்சிருக்கிறது உங்க மேலேயே என் மேலேயே தான். ஏன், எப்படி தெரியும், 100% தெரியும் அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு. ஏன் அவர் எங்கேயோ வானத்துல உட்காந்துக்கிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இல்ல, போன் எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான்ல, ஐ லவ் யூ லவ் யூன்னு. அந்த மாதிரி அவர் சொல்லல, இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக சிலுவையை எடுத்து என் பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்துக்கிட்டு அவர் இடத்த எனக்கு கொடுத்தாரு, என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்து அறிஞ்சு உணர்ந்த ஒரு மனுஷன் இந்த நேசத்தின் மேல கேள்வியை கேட்பானா, முட்டால் தாங்க இந்த நேசத்தை கேள்வி கேட்பான். இதுவரை இதை விட நான் என்ன நேசத்தை உனக்கு காமிக்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன், என்ன நீ நம்புறியா, 100% என் நேசத்தை நீ நம்பலாம். இந்த உலக மனுஷர் நேசம் மாதிரி இல்லை, அது மாறாத அன்பு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அந்த நேசம்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, அந்த நேசம்தான் நான் ஏன் வாழணும்னு எனக்கு சொல்லுது, அந்த நேசம்தான் நான் இந்த உலகத்தை விட்டு செத்தாலும் சரி அந்த நேசத்துக்காக வாழுவேன், அந்த நேசத்துக்கு திருப்பி பிரதிபலிப்பா காமிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தியோ ஒரு இன்பமோ கிடைக்கிறது. அந்த அன்பு தான் நம்ம உள்ளுக்குள்ள கடவுள் நம்மளை எதுக்கு சிருஷ்டி பண்ணார் தெரியுங்களா, நம்மளை நேசிக்கணும்னு தான் சிருஷ்டி பண்ணார். அந்த நேசத்தை நம்ம அனுபவிக்காத வரைக்கும் வாழ்க்கை மாயதான், அந்த வேசத்தை நம்ம பார்க்காத வரைக்கும் வாழ்க்கையில அர்த்தமே இல்லை, நம்ம வாழ்றதே வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. அந்த நேசம்தான் ஒரு பெரிய முட்டாளுங்க மாதிரி நம்ம வாழ்றோம், அந்த நேசம்தான் நம்மள வாழ்க்கைக்கே அர்த்தம் கொடுக்கறது உண்டு அப்படின்னு பாக்குறோம். இந்த உலகத்திலேயே பெரிய விலை, எதுக்குமே அவ்வளவு பெரிய விலை கொடுக்கல உங்களுக்கு தெரியுமா, கடவுள் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டாங்க, அவங்களெல்லாம் காப்பாத்தினாரா, கொடுக்கல. இந்த உலகத்திலேயே பெரிய விலை எது கொடுத்தாரு தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் தான், வெள்ளினாலும் அல்ல பொண்ணுனாலும் அல்ல, விலையேற பெற்ற தேவனுடைய குமாரனுடைய ரத்தமே நமக்காக ஏன் கொடுத்தாருன்னா, அவ்வளோ வேல்யூ யானி, நீ போய் வேல்யூ இல்லை, நான் மண்ணோடு மண்ணா செத்தன, என்னை யாரும் நினைக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றியே, உனக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய பொருள் நீதாயா, உலகங்க கொடுத்து வாங்க முடியாத பொருள் நீதான், அவ்வளோ மாதிரி உன் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்கிற அன்பு தான் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்குறதுங்க, புரியுதுங்களா. இந்த அன்பு புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே மதிப்பே உண்டு, மாய இல்லை நம்ம வாழ்க்கை, நம்ம என்னதான் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் என்ன நேசிக்கல, என் ஒய்ஃப் என்ன நேசிக்கல, ஏன் வாழ்கிறேன்னு கூட தெரியாமல், ஏன் பிறந்தவன்னு கூட தெரியாமல், ஏண்டா பிறந்தவன்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு கடவுள் ஏன் சொல்றேன்னா சொல்கிறார் தெரியுமா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு மதிப்பு கொடுக்குறேன், இந்த உலகத்தில் யாரும் மதிக்காமல் போட்டோம், என் குமாரனை அமிச்சு உன் ரத்தத்தையே உனக்காக சிந்திருக்கேன், உன்னை ரொம்ப மதிக்கிறேன், யா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப இஷ்டம், பிதாவுடைய வார்த்தை தான் நமக்கு இன்னைக்கு, உன்னை ரொம்ப நான் நேசிக்கிறேன், அந்த நேசத்துக்கு நான் ரொம்ப பெரிய மதிப்பு கொடுத்துருக்கேன், ஒரு வேளை நீ சரியான புருஷனாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சரியான புலம்புற மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை சரியான அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், சரியான அம்மாவாக இல்லாமல் இருக்கலாம், ஒழுங்கான வேலை செய்யாதவர் இருக்கலாம், நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப நான் நேசிக்கிறேன், உன் மதிப்பை குறைவாக இடப்படாது, இதான் மனுஷனுடைய மதிப்பு, கடவுளுடைய அன்பு தான் மனுஷனுடைய மதிப்பு. இந்த மதிப்பை புரிஞ்சுக்கிட்டவன் தன் வாழ்க்கையை குடினாலேயோ வெறினாலேயோ செக்ஸ்னாலேயோ அழிச்சிக்க மாட்டான், சிறப்பாக வாழணும், மகிமையாக வாழணும்னு நினைப்பான். இவ்வளோ மதிப்பு எனக்கு இருக்கும்போது ஏன் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கணும், ஏன் வாழ்க்கையை மாயையில் போக விடணும், சிறப்பாக நான் வாழுவேன், அதான் கடவுளுடைய அன்பு நமக்கு இன்னைக்கு தெரியுது, அதான் சொல்கிறாரு பிதா கடவுள் போய் என்ன நேசிக்கிறாரா. அதனால தான் நம்ம ஜெபத்தில் அவர்கிட்ட போகும்போது ஆண்டவரே நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப பயத்தோடு, என்னை அடிச்சிடாதியோ என்னை அடிச்சிடாதியோ நம்ம ஜெபத்துக்கு போகட்டு, பழையற்பாடில் அப்படி தான் போவாங்க, ஒருவேளை அது உள்ள எவனாவது போயிட்டான்னா என்ன ஆகும் தெரியுங்களா, ஸ்பாட்லேயே டெட்டு, அப்படிதான் போவானுங்க. அப்படி நம்ம போக வேண்டியதில்லை, ஒரு பிதா கிட்ட என்ன மாதிரி சொல்லியிருக்காரு தெரியுங்களா, வார்த்தை அப்பா பிதாவேன்னு கூட கூப்பிடலாம். அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அந்த நெருக்கத்தை சொல்லுது, நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிக்கிறவங்க டேடி பப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம போய் பிதா கிட்ட போகலாம். அவரை மாதிரி நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தனா நேசிக்க போகிறதுல நேசிக்கவும் மாட்டாங்க. அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அந்த நேசத்துக்காக தாங்க என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குது. அந்த நேசத்துக்காக தாங்க அது எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குது. அந்த நேசம்தான் நம்ம என்ன சோர்வு என்ன யார் மதிக்காமல் போனாலும் வாழ்க்கைக்கு ஒரு உண்மை, ஒரு மதிப்பு, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த அன்பில்லாத உலகத்தில் நம்ம ஆத்தம மதிப்பு கொடுக்கக்கூடியது அந்த நேசம் மாத்திரமே தான். அந்த நேசத்தை நம்ம உணர்ந்து அந்த நேசத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஏன் பிதா நம்மளை நேசிக்கிறாருன்னு அந்த வசனத்துல சொல்றாரு. ஒரு வாட்டி படிங்க, கடைசியா அதை படிச்சு முடிப்போம். இருபத்தி ஏழு. பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறாரு. உங்க வாழ்க்கை மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. நீங்க ஒரு ஒரு தடவை கண்ணீர் விடும் போது அவரு, நீங்க ஒரு கண்ணீருக்கு அவர் பத்து கண்ணீர் விடுறாரு. உங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா பார்க்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு பிதா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு. இந்த உலகத்திலேயே ஒருத்தனும் உங்களை அன்பு செய்ய முடியாது, அந்த மாதிரி நேசிக்கிறாரு. அப்படி ஒரு நேசம் யாருக்கு தான் இருக்கு தெரியுமா? எல்லாரையும் அப்படி அவர் நேசிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் அப்படி அவர் நேசிக்கிறது இல்லை. எல்லாரும் நினச்சிக்க கூடாது என்னையும் அப்படி நேசிக்கிறாருன்னு. யாரை நேசிக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நேசித்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உறவு இருக்கிறவங்கள மாத்திரம் தான். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உறவு இருக்கிறவங்க, பிதா கிட்ட இருந்து அவர் வந்தாரு, அவர் தான் தெய்வம்னு நம்பி அவர்கிட்ட ஒரு உறவு வச்சிருக்கிறவங்கள தான் பிதா இப்படி நேசிக்கிறார். அந்த மாதிரி அந்த உறவு இல்லாதவங்க யாராவது நீங்க இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உறவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, பிதா உங்க வாழ்க்கை மேல ரொம்ப அக்கறை, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குங்க. வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாருமே நமக்கு அப்படித்தான் செய்ய போறாங்க. ஒரு நாள் என்ன, ரெண்டுக்கு ஆறு ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு நம்மள ஒரு போட்டோ வச்சு மாட்டி முடிந்தது நம்ம கதைன்ற மாதிரி விட போறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு நீங்க வாழ போறீங்களா? இந்த மாதிரி நேசத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த நேசத்துக்காக நம்ம வாழ போறோமா? என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? லைஃப் என்ன அர்த்தமா இருக்கும் தெரியுமா? சந்தோஷமா போகலாம், சந்தோஷமா வாழலாம். அந்த மாதிரி ஒரு நேசத்துக்காக இதை புரிஞ்சுக்கிறவங்க இந்த பெந்தகோஸ்த சபையில கத்துற மாதிரி அல்லேலூயா இருந்தால் நம்ம கத்தணும். என்ன மாதிரி நேசம் என்ன நேசிச்சிருக்காரு, அதை யோசிக்கும் போது எனக்கு கண்ணீரே வந்துச்சு. என்ன மாதிரி நேசம் என்ன நேசிக்கிறார், என்ன ரொம்ப பிடிக்கும் பிதாக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்மளை உண்டாக்குனார். நம்ம எல்லோரும் இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்யணும்.